சபையின் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுக்கு சகல கனமும் மகிமையும் மாட்சிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக. அது உங்கள் ஒருவருக்கே உண்டாவதாக. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஆண்டவர் நல்லவர், தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்! ஆவியின் கனி என்பது சந்தோஷத்தில் அடக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த என்னோடு பார்த்தால் கடந்த 3 நாட்கள் என்று சொல்லலாம். தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி தேவ சமூகத்திலே காத்திருந்த ஒவ்வொருவரையும் தேவன் பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 நாள்லையும் தேவன் அருமையாக எங்களை நடத்தினார். விதம் விதமாக தேவ பிரசன்னம் இருந்தது. அவருடைய வழிநடத்தல் வெவ்வேறாக இருந்தது. நாம் கர்த்தரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போட அது உதவியாக இருந்தது. ஹல்லேலூயா. அதே வழியிலே இந்த ஞாயிறு ஆராதனை காலமையிலே இவ்வளவு பேர் வருவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஆனால் அநேகர் வந்திருந்தீங்க. அதுல பிரச்சனை அதிக ஆச்சரியமான காரியம் சொல்லிச்சுன்னா, ஒரு தேவனுடைய மேகம் நமக்குள்ள இருந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது. ஜபம் தண்ணீரை போல ஓடுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய நடத்தல், அதை நாம் எப்பொழுதும் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாச நாட்களுடைய அருமைகள் என்றால் இன்றைக்கு நமக்கு தெரியாவிட்டாலும் ஒரு காலம் இவைகளை நமக்கு முன்பாக நிறுத்தும் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த கடந்த 3 நாட்களையும் வராத உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், அடுத்து நான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிற பொழுது அதை மிஸ் பண்ணாதீங்க. அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் வருவதற்கு முயற்சி எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண தெரியாதவர்கள் அன்றைக்கு வந்து பழகிக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் கிடையாது, அது இணைக்கப்பட்டது ஒன்று. ஆனால் நாம் எவ்வளவுக்கு தேவனோடு சேருகிறோம் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார் என்பது நமக்கு முக்கியம். விளங்குறதா? அடிக்கடி 3 நாள் போட முடியாது. அடிக்கடி நான் 3 நாள் போட எப்ப சந்தர்ப்பம் இருக்கிறதோ அதுக்கு தான். 1 மாசத்துக்கு முதல்ல ஏன் அறிவித்தேன்னு சொல்லிச்சுன்னா, நாம் அந்த காரியங்கள்ல அதுக்கு மரியாதை பண்ணி அதை கணக்கில் எடுத்து அதை தேவ சமூகத்தின் கனம் பண்ணி அந்த காரியத்திலே நம்ம கச்சிதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விளங்குறதா? ஹல்லேலூயா. ஆகையினாலே அடுத்த முறை தவறாதிருங்கள், அல்லாவிட்டால் அதை விட்டு விடாதிருங்கள். இன்றைய நாளை பார்த்த பொழுது, இன்றைய நாள் ஜபத்தை இன்றைக்கு நாம் காலமே பார்த்த பொழுது நான் யோசித்தேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி வைத்தால்தான் என்ன என்று சொல்லி. அது போதகர் முடிவு செய்ய வேண்டியது. ஆனால் என் உள்ளத்தில் அப்படி இருந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மணித்தாலும் முன்னுக்கு வந்து அவ்வளவு பேர் ஜபம் பண்ணினா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், ஆரம்பத்தில் தொடக்கத்துக்கு வருகிற ஒரு சிலர் இருப்பார்கள். 4 கிழமை கழிந்த உடனே அந்த வண்டில் ஓடவே ஓடாது. எப்படித்தான் தள்ளினாலும் அது ஓடவே ஓடாது இல்லையா? அதனால வருகிற நாம் எல்லாரும் உற்சாகமாக இருந்தால் அந்த வண்டில் ஓடிக்கொண்டே இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைய நாள் ஆராதனை அருமையாக இருந்தது. தேவ பிரசன்னத்தை புறம்பாக காணக்கூடியதாக இருந்தது. நான் நம்புகிறேன் உங்களுக்குள்ள இருந்த ஒவ்வொரு அந்த ஆவியினுடைய அக்னியும் மற்றவர்களுக்குள்ளே பாய்ந்திருக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாட்களை அசட்டை பண்ணி விடாதிருங்கள், அசதி பண்ணி விடாதிருங்கள். திரும்ப கத்தர் கொடுக்கிற நாட்களிலே இணைந்து கொள்ளுங்கள், சேர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாம் சேர்ந்து தேவ சமூகத்தில் இருந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் எங்களை மாற்ற வேண்டும். அவருடைய வருகைக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். அவர் வருகிற நாட்களிலே நான் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. என்னை மாற்றும் என்று தான் ஜெபம் பண்ணணும். என்னை மாற்றும், என் சுபாவத்தை மாற்றும், என் இருதயத்தை மாற்றும். வழங்குறதா? தேசத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணணும். ஆனால் இதனுடைய முக்கிய நோக்கம், இந்த 3 நாள் கழிகிற பொழுது எனக்குள்ளே இருக்கிற ஒரு சுபாவம், தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு சுபாவமாவது குறைந்து விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லுகிற பொழுது நான் நம்புகிறேன், எங்களுடைய போதகர் ஜபத்திலேயே பிரசங்கத்தை பேசிவிட்டார். இன்னைக்கு நான் தாவீதை குறித்து பேசுவதற்கு ஆயத்தப்படுத்தி இருந்தேன். என்னுடைய அண்ணியிலே நான் அதுக்குரிய காரியங்களை பதிந்தும் வைத்திருக்கிறேன். ஏன்னா தாவீதை ராஜாவை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். போதகர் இங்கே வந்த உடனே என்ன சொன்னார், தாவீதை குறித்து அவர் இந்த கிழமை முழுத்தில் தியானித்துக் கொண்டிருந்ததாகவும் அதன் அடிப்படையிலே சில ஜபங்களை ஏறெடுத்ததையும் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை நான் யோசித்தேன், பிரசங்கம் பண்ண தேவையில்லை, இப்படியே போய்தான் காணுமே என்று சொல்லி இல்லையா. ஆனால் நான் இந்த நாளில் சில வார்த்தைகளை சொல்லி தாவீதை ராஜாவிடத்தில் சில இருந்த கர்ணங்கள் அல்லாவிட்டால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா, தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதற்கு அவன் செய்த காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகளாக இருந்தது. விளங்குறதா, நாம் தேவ பிள்ளைகள் என்பது ஒன்று உனக்கு தெரியுமா, சில பிள்ளைகள்ல சில தாய் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த இடத்தை நான் பிடிக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில். ஆண்டவரே உம்மால் நேசிக்கப்படுகிறவனாய் நான் மாறணும். ஹல்லேலூயா. தாவீது ராஜா விட்டு தெரிந்த சுபாவங்கள் என்ற ரீதியில் ஒரு சிலதை பார்த்து நான் சீக்கிரம் கடந்து சில முன்குறிப்பாக சில வார்த்தைகளை நான் வாசித்து சீக்கிரம் கடந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 122 அதிகாரம் சீக்கிரம் வாருங்கள். சங்கீதம் 122 அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 122 முதலாவது வசனம் வாசியுங்கள் சீக்கிரமாக.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
திருப்பி வாசிங்க.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
தாவீது ராஜாவுக்கு உள்ளே இருந்த ஒரு 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 சாந்தல் என்ன தெரியுமா, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிச்சுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி யாரோ சொல்ல அவனுடைய உள்ளத்துல என்ன வாயிட்டு தெரியுமா, மகிழ்ச்சி உருவாகி விட்டது. அவன் சந்தோஷம் அடைந்தான், அவன் தேவனை துதித்தான். தேவனுடைய ஆராதனை, கர்த்தருடைய ஆராதனை, ஆலயத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொன்ன உடனே தாவீதுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா, மகிழ்ச்சி அடைந்தான். அந்த சுபாவம் ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் வேதத்திலே அழைக்கப்பட்ட எல்லாரையும் பார்த்து இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லல. அழைக்கப்பட்ட எல்லா ஊழியர்களையும் பார்த்து இவன் என் உண்மை உள்ள மனுஷன் என்று சொல்லல. எல்லாரையும் பார்த்து இவன் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லல. இங்க தாவீது ராஜாவை நீங்க பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு போவோம் வாருங்க கொண்டாடுறான், சந்தோஷம், மற்றவனுக்கு தெரிஞ்சதில்லையோ இருதயம் பூரிக்கிறது, இருதயம் மகிழுகிறது, இருதயம் சந்தோஷம் அடைகிறது. அது என்னத்தை காண்பிக்கிறது, ஒரு மனுஷன் தேவனை எவ்வளவுக்கு நேசிக்கிறான் என்பதை காண்பிக்கிறது. ஒரு மனுஷன் தேவனில் எவ்வளவுக்கு அன்பு கூறுகிறான் என்று சொல்லி காண்பிக்கிறது. ஒரு மனுஷன் நாம் இன்றைக்கு ஆலயத்துக்கு வரவில்லை என்று சொல்லி சொன்னால் அதை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை, நாம் அதற்கு காரணங்களை காட்டிக்கொள்வோம். ஆனால் பிரதர், எனக்கு வராம விட்டதுனால நான் சரியா கவலையில இருக்கிறேன், எனக்கு சரியாக என் இருதயம் நொந்து போயிட்டது என்று சொல்லி மனங்கிழங்குற கிறிஸ்தவர்கள் இந்த காலத்தில் கிடையாது. என்ன சொல்லுவார்கள், பிரதர் எனக்கு இவ்வளவு, எனக்கு அப்படி இருந்தது, எனக்கு எப்படி இருந்த என்ற விசுவாசிகளை நான் காணுகிறேன். ஆனால் பிரதர் நான் அன்னைக்கு வராதனால நான் உடைந்து போய்விட்டேன், என்னால் அது தாங்க முடியவில்லை, என்னுடைய சூழ்நிலையிலே நான் கலங்கி போய்விட்டேன் என்று சொல்லி அந்த நாளை குறித்து தேவ சமூகத்திலே மனம் கலங்குகிற விசுவாசிகளை நான் கண்டதில்லை. ஆனால் தாவீது ராஜா என்ன ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னார்கள், ஆனால் நான் மன மகிழ்ச்சியாயிருந்தேன், நான் சந்தோஷமாயிருந்தேன், தேவனை தேடுவது. சங்கீதம் 19:12 வாசியுங்கள். சங்கீதம் 19:12 வாசியுங்கள்.
தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்.
திருப்பி வாசிங்கதே.
தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்.
தாவீது ராஜாவுடைய அடுத்த பக்கம் என்ன தெரியுமா, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தாவீது ராஜா எழுதின சங்கீதங்கள்ல சில சங்கீதம் ஆச்சரியமா இருக்கிறது, தவறான பிள்ளைகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். ஐயா, இப்படிப்பட்ட சுபாவம், இந்த இருதயம் நமக்கு தேவை. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் பிள்ளைகளை உணர்வது எனக்கு கடினம், என் பிள்ளைகளை சிந்திப்பது எனக்கு கடினம், மறைவான காரியங்களுக்கு அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்திருக்க. ஆனால் தாவீதுராஜா என்ன சொல்றான், அதுக்கு நீங்களாக்கும் இந்த இருதயம் நமக்கு வேண்டுமே. மறைவான காரியங்களுக்கு, ஐயா உங்களுக்கு முன் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நான் தனிப்பட்ட ரீதியிலே எனக்குள்ள இருக்கிற மறைவான காரியங்களுக்கு தேவன் என்னை நீங்களாக்க வேண்டும் என்ற ஜெபம் நமக்கு இருக்கணும். விளங்குறதா? மறைவான காரியங்கள் என் வாழ்விலே எல்லாம் திறந்திருப்பது என்று சொல்லி என்னால் முடியாது. பவுல் சொல்லுகிறார், நான் திறந்த புஸ்தகம், நான் திறந்த புஸ்தகம், அப்படி வாழ வேண்டும். நான் திறந்த புஸ்தகனாய், ஆனால் தாவீதுரா மறைவான காரியங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் ஐயா. ஹல்லேலூயா. 36:9 வாசிங்கள், அருமையான வாசனை. அதை வாசித்து எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிட்டு. 36,
ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்.
திருப்பி வாசிங்க.
ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்.
உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம், வாசிக்க வாசிக்க எனக்கு ரம்யமாக இருந்தது. உம்முடைய வெளிச்சத்திலே நான் வெளிச்சம் காணணும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சில குணாதிசயங்கள் நமக்கு தேவை என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சில வழிமுறைகள், சில நடத்தைகள் எனக்கு வேணும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தாவீது ராஜா சும்மா இந்த இடத்தை பிடிக்கவில்லை. தாவீது ராஜாவுடைய ஓட்டம் ஆடுகள் மேய்க்கிற இடத்திலே தொடங்கியது. கர்த்தரை அவன் அங்கே நேசித்ததற்கும், கர்த்தரை அவன் சிங்காசனத்தில் நேசித்ததற்கும் வித்தியாசம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஆடு மேய்க்கிற நிலைமையா, அல்லாவிட்டா சிங்காசனத்தில் இருக்கிற நிலைமையா, ரெண்டும் தேவனுக்கு முன்பாக வித்தியாசத்தை காட்டும் என்று சொல்லி சொன்னாள். அவன் தேவனை சரியாக நேசிப்பவன் கிடையாது. தாவீது ராஜாக்கு எந்த இடத்திலையும் பிலிஸ்தியன் வந்த பொழுது, தாவீது ராஜா அப்பவும் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான், அவனுக்குள்ள வந்த வெறி இருக்கு பாருங்க, அவனுக்குள்ள இருந்த வந்த வெறி இருக்கு பாருங்க, என் தேவனை எப்படி பேசுவதற்கு இவன் யா என்று சொல்லி தாவீது ராஜா அந்த வயசுலேயே அவ்வளவு வைராக்கியம் கொண்ட மனுஷன், ராஜாவான பொழுது அவன் எப்படி இருந்திருப்பான்? விளங்குறதா? அவருடைய வெளிச்சத்திலே நான் வெளிச்சம் காணணும் ஐயா. அவருடைய வார்த்தைகளை நான் இன்னும் வெளிச்சத்தை காணணும் ஐயா. உம்முடைய வசனத்தில் இன்னும் நான் நடக்கணும் ஆண்டவரே. என் இருதயம் நமக்கு தேவையேப்பா, அந்த இருதயம் நமக்கு தேவையே. அந்த சங்கீதம் 86:2 வாசிங்க. சங்கீதம் 84:2 யா அதை வாசிங்க.
என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது.
திருப்பி வாசிங்க, முன்பக்கத்தை வாசிங்க.
என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது.
கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது. எதுக்கு? கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள், தேவனுடைய ஆலயத்தின் காரியங்கள், அவைகளை தாவீது ராஜாவுக்கு எப்படி இருந்தால் வாஞ்சியாக இருந்தது, தவனமாக இருந்தது, விருப்பமாக இருந்தது, வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு அந்த ஆவி, அந்த இருதயம் இருக்கிறதா? இது செய்தி அல்ல. செய்திக்கு நான் பாரு, இது முன்னுரையாக நான் பேசுகிற காரியம், செய்திக்கு நான் இன்னும் போகல, அவரை குறித்து தான் பேச போறேன். ஆலயத்தின் காரியங்களை குறித்து விருப்பம், தாகம் நமக்கு எவ்வளவுக்கு இருக்கிறது? கர்த்தரை தேவனை நேசிக்கிற மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும் சொன்னா, தாவீதுடைய இருதயத்தை போல இருக்கும் பாருங்க. தாவீது ராஜா பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் அது வேற, அதை குறித்து நான் பார்க்க வரல, அதை குறித்து நான் பேசவே வரல. ஆனா என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. ஐயா என் ஆத்மா எதை குறித்த பாரம் நிறைந்திருக்கிறது? என் ஆத்மா என்னத்தை குறித்த பாரத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கிறது? தாவீது ராஜா அவன் ஆடு மேய்ச்சாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, அவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? என் ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், அது எனக்கு. தாவீது ராஜா சொன்னான் என்ன தெரியுமா? வேதனை உண்டாக்கும் வழி உண்டோண்டு சொல்லி என்னை ஆராய்ந்து பாரு மாட்டோம். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம் நல்லது, ஆனா நாம் எப்படி எங்களை தேவனுக்கு முன்பாக நாம் நிரூபிக்கிறோம், எப்படி தேவனுக்கு முன்பாக எங்களை நாம் கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். தாவீது ராஜா சொன்னார், என்னை ஆராய்ந்து பாரு மாண்டவரே. என் ஜெபத்துல ஆராய்ந்து பாரும் என்று ஜெபம் வந்து சொற்பமாகத்தான் இருக்கு, அரிதாகத்தான் இருக்கு. எப்பவாது இருந்துட்டு ஏதாவது குத்தப்பட்டு ஏதாவது கஷ்டப்பட்டா நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் தாவீது ராஜா வேதனை உண்டாக்கும் வழி இருக்கும்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க மாட்டீர் ஆண்டவரே, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கத்தர்ன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் இருதயம் உன் இருதயம் நம்புறேன். கடந்த நாட்களிலே நம்முடைய இருதயங்கள் எல்லாம் கத்தருடைய பலிபடத்தில் வைக்கப்பட்டது, சுட்டு எரிக்கப்பட்டிருக்கும் சொல்லி நான் நம்புறேன். கத்தருக்குள்ளே என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்குகிற வழி யாரு? கத்தருக்கு வேதனை உண்டாக்குற வழி, தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோன்னு சொல்லி என்னை பாரும், என்னை பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் என் உள்ளத்தில் இருக்க, என்னை பாரும். விளங்குறதா? விளங்குறதா? நான் பழகிறவர்களை துக்கப்படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி எடுப்பேன், ஆனால் தேவனை துக்கப்படுத்தாமல் நான் இருக்கிறேனா என்பது முக்கியம். தாவீது ராஜா அதுல கவனம் உள்ளவனாக இருந்தான். கர்த்தருடைய ஆலயமா நான் வாரேன், தேவனுடைய சமூகமா என் இருதயம் எப்படி இருக்கிறது, அது பலிபடத்தண்டையில இருக்கிறதா, அதை தேவன் ஆராய்ந்து பார்த்திருக்கிறாரா, நான் அவரை துக்கப்படுத்துகிறேனா, நான் அவரை சஞ்சரத்துக்குட்படுத்துகிறேனா என்ற காரியம் அவனுக்கு முன்பாக இருந்தது. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தாவீது ராஜா தான் பார்த்து தன்னுடைய ஆத்மாவை ஒரு காரியம் சொன்னா என்ன தெரியுமா, என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்தரி. தன் ஆத்மாவை பார்த்து கட்டளையிடுகிற ஒரு மனுஷன் மட்டும் பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி யோசிப்பார்கள். என்ன ஆத்மாவை பார்த்து உன்னை பார்த்து சொல்ற, என் ஆத்மாவே கத்தரை நீ ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மா நீ கத்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆண்டவருக்கு முன்பாக போகிற மனுஷன் தன் ஆத்மாவை எப்படி ஆயத்தப்படுத்துகிறான் பாருங்க, எப்படி சொல்லுகிறான் பாருங்க, என்ன சொல்லுகிறான் பாருங்க, ஆத்மாவே கத்தரை துதி. எத்தனை பேர் சொல்லுகிறோம் நாம இப்படி? ஆராதிக்க வருகிற பொழுது முகம் மலர்ந்திருக்கிறதா? ஆராதிக்க வருகிற பொழுது அதுக்குரிய சந்தோஷத்தோடு வருகிறோமா? ஆராதிக்க வருகிற பொழுது அதற்குரிய ஆயத்தத்தோடு வருகிறோமா? தாவீது ராஜா தன் ஆத்மா, என் ஆத்மாவை நீ கத்தரை துதிக்கணும், இன்னைக்கு நீ பாடணும். நேற்று துதிக்காவணியும் ஜபம் பண்ணினாங்க, துதிக்காவணியும் நல்லாய் துதிக்கணும், கரங்களை தட்டி துதிக்கணும், ஆவியில நிறைந்து துதிக்கணும். ஐயா, கருத்தாய் துதிப்பது உண்டு, ஆவியிலே நிறைந்து துதிப்பது இன்னும் உண்டு. கருத்தாய் துதிக்கிறவர்களுக்கு ஆவியிலே நிறைந்து துதிக்க தெரியல, விளங்குறதா? கரங்களை தட்டி துதிங்க, அசைந்து துதிங்க, தேவனை உயர்த்தி துதிங்க. தாவீது ராஜா அப்படித்தான் துதிச்சான் இல்லையா? தேவனுக்கு கனத்தை செலுத்துவது அவனுக்கு முதல் காரியமாக தெரிந்தது, அதுக்கப்புறம் மிச்சமெல்லாம். முதல் காரியம் தேவனுக்கு நான் மகிமை செலுத்த வேண்டும், அவருக்கு நான் துதியை செலுத்த வேண்டும். ஆகையினால என் ஆத்மாவை என்ன செய்? கத்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடத்தில் என்ன, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா வாஞ்சிக்கிறது. உம்முடைய சமூகத்தை, உம்முடைய சமூகத்தை என்ன சொல்லுகிறது? ஆத்மா மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல வாஞ்சிக்கிறதா? அநேகருடைய சம்பாஷணையை அப்படி வாஞ்சிக்கிறோம், அநேகரோடு பேசுவதை அப்படி வாஞ்சிக்கிறோம். ஆனால் தேவனை, அவருடைய சமூகத்தை, உங்களுக்கு தெரியுமா, மான்கள் தண்ணி பல காலங்களாக குடிக்காத மான்களுடைய சத்தத்தை கேட்க முடியாதா? அது ஒரு கொடுமையான ஒரு சத்தம் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு கொடுமையான சத்தமா? மரண தருவாயிலே கத்துகிற ஒரு சத்தம் அது. அப்படியாக தாவீது ராஜா அதை சேர்த்து சொல்ல, அதை போல நான் கதறுகிறேன் ஆண்டவரே. எதற்குப்பா? எதற்கு? எதற்கு? உம்முடைய சமூகத்திற்கா? உம்முடைய சமூகத்தை நினைத்து நான் அப்படி கதறுகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நாம் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுகிறது போல நான் கதறுகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கலாம், உம்முடைய பிரகாரங்களிலே வருகிற அந்த நாள் நல்லதாண்டவரே. உம்முடைய பிரகாரங்களுக்கு ஓடி வருகிற அந்த நாள் நல்லது. எந்த நாள் உங்கள் வாழ்விலே நல்லது? என்னுடைய வாழ்வில் எந்த நாள் நல்லது சொல்லுங்கப்பா, எந்த நாள் நல்லது? நமக்கு ஒவ்வொரு நாட்களை வைத்திருக்கிறோம். இது என்னுடைய நல்ல நாள், இது என்னால் மறக்க முடியாத நாள், இது என்னுடைய ஆசீர்வாதத்தின் நாள், இது எனக்கு தேவையான நாள். ஆனால் தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார், ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்துக்கு வருகிற அந்த ஒரே நாள். சில பேர் தங்கள் கல்யாண நாட்களை நல்ல நாளாக வைத்திருப்பார்கள், சில பேர் ஒரு சந்தோஷமான நல்ல நாட்களை எடுத்து வைத்திருப்பார், கிறிஸ்துமஸை வைத்திருப்பார், ஒவ்வொருத்தரும். ஆனா தாவீது என்ன சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்துக்கு வருகிற அந்த ஒரு நாள் எத்தனை நாட்கள் கொடுத்தாலும் சமமாகாது, அது மேலாகாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே பேசிட்டு இருக்கலாம் இல்லையா தாவீது ராஜாவை குறித்து. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய குணாதிசயத்தில் ஒரு சில காரியங்களை நான் பார்க்கிறேன். நான் பார்த்த உடனே மெய்சிரித்து போயிட்டேன். இப்படிப்பட்ட மனிதர்களும் பழியேற்பாட்டிலே அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்தார்களே என்னதை பார்க்கிற பொழுது மெய்சிலித்து போயிட்டு பாருங்க. திருப்பி கேளுங்க, 1 சாமுவேல் 26:7 வாசிங்கள். 1 சாமுவேல் 26:7 வாசிங்கள்.
அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய வீட்டின் நிலத்தில் குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் நான் அவனை வீட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாம போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான்.
அதை திருப்பி வாசிங்க, அவ்வளவுதான். தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க, இதனுடைய சம்பவத்தை கொஞ்சம் விளங்கி கொண்டீங்கன்னா இதனுடைய தாய்ப்பரியம் நமக்கு புரியணும் பாருங்க. ஒரு தேவ மனுஷன் என்ன செய்தான்ன்றதை நமக்கு புரிந்து கொள்ளணும். வாசித்து விட்டு நானே விளங்கப்படுத்திக்கலாம். நீங்க வாசிங்க, திருப்பி இருக்கா வடிவா கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க, வாசிங்க அதே வசனத்தை திருப்பி வாசிங்க.
அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய வீட்டின் நிலத்திலே குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாம போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான்.
என்ன அருமையான ஒரு மனுஷன், என்ன அருமையான ஒரு மனுஷன். இது பழையேற்பாட்டில், இது கிருபையின் காலம் கிடையாது, இது பழையேற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் நடக்கிறது. தாவீது ராஜாவுக்கு சவுலை தேவன் ஒப்பு கொடுத்தும் அந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரம்யமாக இருக்கிறது. அது என் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிகிறவர்களாக இருக்கிறது. இவைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இவைகள் தேவன் அங்கீகரிக்கிறதாக இருக்கிறது. இவைகள் மீது தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ராஜா வந்து சவுலை பார்த்த உடனே தாவீது ராஜாவோடு போன மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா, கர்த்தர் சவுலை உமக்கு என்ன செய்தார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். நேற்று நாம ஜெபம் பண்ண, நேற்று முன்னால தெரிய ஜெபம் பண்ண இல்லையா, சத்துருக்களை சிநேகிங்களை சொல்லி ஜெபம் பண்ண, யாரு வசனம் எடுத்தீங்களோ தெரியல, எடுத்து ஜெபம் பண்ணணும் இல்லையா, வழங்குறதா. இங்க நீங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா, யூதாசி அவர் எப்பொழுதும் கடைசி வரைக்கும் நேசித்துக் கொண்டுதான் இருந்தார். விளங்குறதா? இங்க நீங்க பழைய பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, ராஜ்யத்தை பிடிக்க பக்கத்துல ராஜ்யம் இருக்குது, ராஜ்யத்தை பார்த்து கத்தர் பார்த்துக் கொள்வாருன்னு கத்தர் சொல்றாரு. யோ, போன ஆலோசகன் என்ன சொல்றா? பக்கத்துல போன மனுஷன் என்ன சொல்றான்? கத்தர் ஒப்பு கொடுத்தார், கத்தர் கொடுத்திருக்கிறாரு, ஏன் வேணான்றாய். கத்தர் தாவீது நல்ல ஆலோசகர்கள் தேவை பாருங்க, ஆலோசகர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேதத்திலே. ஆலோசனை நல்லதாக இருக்கிறபடினால எல்லாரும் ஆலோசகராக மாறிவிட முடியாது, தயவு செய்து நிறுத்திருங்க. நான் நல்லதுன்னு நினைச்சா கத்தருக்கு அது கேட மாதிரி தெரியும், நான் கெட்டதுன்னு நினைச்சா கத்தருக்கு அது நல்ல மாதிரி தெரியும். அதனால அந்த ஆளோட விளையாட முடியாது, அதை விட்டுருங்க. அந்த ஆள் என்ன செய்யுதோ அதை விட்டுருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் படுத்து நல்ல நிதிரை, அவரை சுத்தி கூட ஆக்கள் படுத்திருக்கிறார்கள், சுத்தி ஆக்கள் படுத்திருக்கிறார்கள். தாவீதுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று நான் பேசுகிறேன். தாவீது சுத்தி இருக்கிற போல தாவீது வந்து சொன்னா, யோ ரெடியா, ஒரே குத்து, இன்றைக்கு ரெண்டு குத்து குத்திட்டு தான் நாங்க போறது இல்லையான்னு சொல்லி. தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? இதுக்கு நான் வரமாட்டேன், இதுக்கு நான் வரமாட்டேன். குத்தி நினைச்சுனா ராஜ்யம் உமக்கப்பா, நான் வரவே மாட்டேன். ஆளுதான் பக்கத்துல போன பாதுகாப்புக்கு உதவிக்கு போனோம்னு சொல்றேன், விட ஒரு வழி இன்றைக்கு நான் பண்றேன். இல்லப்பா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அபிஷாய், நல்ல பேர் இல்லையா அபிஷாய். தாவீதுக்கு பக்கத்துல போய் சொல்றான், ஒரே குத்து குத்தப்பா, ஒரே குத்து குத்து. ஏன்? கத்தர் தானே சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, நான் வாசித்தோட யோசித்தேன் இல்லையா, சில தகப்பன் மாதிரியே மிஞ்சுகிற பிள்ளைகள் இருப்பார்கள் தெரியுமா, சில நல்ல தகப்பன் மார்களே மிஞ்சுகிற பிள்ளைகள் இருப்பார். என் ஆண்டவர் இதை கேட்ட உடனே நான் எனக்குள்ள இருந்து சிறு சிறு சிரிச்சேன், இவன் தான் என் மகன். விளங்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி? தகப்பனையா மிஞ்சின ஒரு மகன் ஐயா. யாரு? தாவீது. ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு சவுல் உன் கையில, நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவன் சொல்றான், வேணாயா என்ன விட்டுது. வாசித்து விட்டு என்ன இருதயம் அப்பா, இது இல்லையா இருதயம், இது இல்லையா தேவனை சார்ந்திருக்கிற மனுஷன், இது இல்லையா தேவனுடைய அன்பு, இது இல்லையா அதை கத்தர் பாக்கட்டுக்கும். நான் வாசித்து விட்டு சரியாக என்னுடைய இருதயத்தில இருந்து யோசித்த ஆண்டவர், இந்த இருதயம் எனக்கு எப்ப கிடைக்கும், இப்படிப்பட்ட இருதயம் எனக்கு எப்ப கிடைக்கும், தேவன் இந்த இருதயத்தினால என்ன நிறைக்கிடும் பாருங்க. தாவீது ராஜா நின்று சொல்றான், நான் வரல, இதுக்கு வரலப்பா, இது உம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு சில வேளைகள்ல எங்க கரத்துல கொடுக்கப்பட்டுட்டா ஓகே என்று நிற்போம் இல்லையா, ஓகே எங்களுக்கு அது அதிகாரம் இருக்கிறது, ஓகே நடத்தக்கூடியதா இருக்கிறது, ஓகே எப்படி சொல்ல, ஓகே. ஆனா அவன் தேவ மனுஷன் என்பதை ஏழாவது எட்டாவது வசனத்தை திருப்பி வாசிங்க.
அப்படியே தாவீதும் அபிஷாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலை மாட்டில் அவனுடைய வீட்டின் நிலத்தில் குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை வீட்டினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்துட்டுமா என்றான்.
ரெண்டு குத்து குத்தவா இல்ல ஒரு குத்து குத்தவான்னு போனவன் கேக்குறான். போனவன் என்ன கேக்குறான்? அவன் பட்டயசாலி, அவன் போர் வீரன் தானே, போர் வீரர்களுக்கு யுத்தம் பண்ணித்தானே பழக்கம். அவனுக்கா ரெண்டு குத்தா இல்ல ஒரு குத்தா குத்துறது தாவீதே சொல்லும். நல்ல காலம் அந்த மனுஷன் தாவீதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். தாவீதுக்கு கீழ்ப்படியிலையோ அன்னைக்கு சவுல் சரி பாருங்க, தாவீதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்த மனுஷன் பாருங்க. அதனாலதான் சொல்றது, நாம எப்பொழுதும் கீழ்ப்படிஞ்சி இருக்கணும்னு சொல்லி. ஏன் தெரியுமா? கண்ட நேரத்தில் எடுத்து வெட்டி விட்டுருவோம் இல்லையா. அதனால நாம என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்ச. தாவீது சொன்னான், அவன் கேக்குறான், ஒன்று குத்தா இல்ல ரெண்டு குத்தா சொல்லு தாவீது எனக்கு. தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாம் அருமையான தேவ மனுஷர்கள், அவனை நேசித்தவர்களும் கூட. தாவீது ராஜாவை நேசித்த அநேக ஜனங்கள் அவனோடு சுத்தி இருந்தார்கள். ராஜாவாக அவனை பார்த்ததில்லை, அவன் தேவ மனுஷனாக பார்த்து அவனோடு சேர்ந்திருந்த போர் வீரர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் சவுலுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டார், ஒப்பு கொடுத்துட்டாரப்பா, ஒப்பு கொடுத்துட்டார் என்று சொன்ன உடனே தாவீது அதில் சந்தோஷப்படல. தாவீது அதை குறித்து ஒன்றும் யோசிக்கல. அவனுடைய நினைவுகள் எல்லாம் எங்கோ இருக்குது. போனவன் நிற்கிறான், எப்படி எப்படி கொள்றது என்று நீ எனக்கு சொல்லு தாவீது, நான் அப்படி செய்துட்டு வாரேன். தாவீது அடுத்த வசனத்தை வாசிங்க,
தாவீது அபிசாயை பார்த்து,
தாவீது அபிசாயை பார்த்து,
அவரை கொல்லாதே
கொல்லாத,
கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாம போகிறவன் யார் என்று சொன்னான்.
அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. தாவீது ராஜாவுக்கு சொல்றாரு, அவன் மேல கை போடாதனே. சவுலின் ஐயோ போனவன் அவன் அவன் விளக்குறான், வச்சுக்கொள்ளுங்க நான் விளக்குறேன் அவன் என்ன நினைக்கிறான். தாவீது ராஜாவே, இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போறது கிடையாது. நீ பலர் போய் யுத்தம் பண்ணி பலர் மறித்து இந்த ராஜ்யத்தை எடுப்பதை விட ஒரே குத்துல முடிச்சிடறா நீர் ராஜாவாகி விடுவன்னு சொல்லி அந்த ஆலோசனைக்கெல்லாம் இவ இணங்கவே இல்லை. பாருங்க இவன் இணங்கிறது என்ன தெரியுமா, அப்படி செய்வது எனக்கு சரி. தாவீது அபிஷாபை பார்த்து, அவரை கொல்லாத, அவரை கொல்லாத, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவன் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிற ஒரு மனுஷனை நான் கொல்லுவதற்கு கர்த்தர் அனுமதி தந்தும் அதை நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, தாவீதுக்கு சவுல் மேல் இருக்கிற மரியாதை கிடையாது. அல்லாவிட்டா காலகாலமாக ராஜாவாக இருந்தானே என்றதுக்காக வேண்டி அல்ல, தேவனுடைய அபிஷேகம் அந்த மனுஷன் மேல் இருக்கிறபடியினால் நான் அவனை தொடமாட்டேன். தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஒரு சிலரை தெரிந்து ஒரு பிரத்யுத்தமாக அவர் அபிஷேகம் பண்ணுவார், அதை எண்ணெயை எடுத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார், பல விதத்திலே அவர் அபிஷேகம் பண்ணுவார். தாவீது ராஜா, அந்த மனுஷனை நான் தொட மாட்டேப்பா, அது என்னுடைய வேலை அல்ல, அது என்னுடைய வேலை அல்ல. நான் வருகிற பொழுது சிந்திச்சேன், யுத்தம் யுத்தம் யாருடையது? தேவ பிள்ளைகள் முதல் முதலாக கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய சத்தியம் என்ன தெரியுமா, யுத்தம் கர்த்தருடையது. தேவ ஜனங்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் முதல்ல என்னுடைய எனக்கு என்னுடைய யுத்தத்தினுடைய தலைவர் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என் ராஜா அவர்தான் யுத்தத்தின் தலைவர், அவருக்கு பின்னுக்குத்தான் நான், அவருக்கு பின்னுக்குத்தான் நான். யுத்த களத்தில் நின்று கொண்டு யுத்த தலைவனை மீறி நடத்தினால் நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா, தோல்வி நிச்சயம், தோல்வி நிச்சயம். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை தோற்பதற்கு காரணம் என்ன, சில வேளைகளில் யுத்த தலைவன் சொல்லுகிறது ஒன்றும் யுத்த வீரனுக்கு போர் வீரனுக்கு விளங்காது. யுத்தத்தை படித்தவர்கள் இருந்தால் யாராவது இருந்தால் நல்லா இருக்குவே தெரியுமா, அதெல்லாம் பெரிய ஒவ்வொரு சிஸ்டங்கள் இருக்கிறது இல்லையா, அப்படி சுத்தி வந்து அடிக்கணும், இப்படி சுத்தி வந்து அடிக்கணும், இப்படி போய் அடிக்கணும், இதெல்லாம் எல்லாருக்கும் விளங்காது பாருங்க. ஆனா அதை விளங்காமட்டாவிடும் அந்த யுத்த தலைவனுக்கு கீழ்ப்படிஞ்சு போறான் பாருங்க, அதுலதான் வெற்றி இருக்குது, அதுலதான் வெற்றி இருக்கிறது. நீங்க என்னாலும் பாருங்க, இன்னைக்கு ஃபுட்பால் விளையாடுறதுக்கே பெரிய டாக்டிக்கலா செய்றாங்க, அது இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க இல்லையா, பின்னுக்கு இருந்து எப்படி நடுவுக்கு பந்து கொடுக்கணும், நடுவில் இருக்கிறது பந்து எப்படி முன்னுக்கு பந்து கொடுக்கணும், தலையால அடிக்கிறதா காலால அடிக்கிறதான்றதுக்கும் எல்லாம் இருக்குது பாருங்க, விளங்குறதா. கர்த்தருடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் அவன் நின்று சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனை இதை இந்த சம்பவத்தை கடைசியாக வாசித்த நாள் எப்ப என்று உங்களுக்கு ஞாபகம் வருது, அனைவருக்கும் இதுதான் பிரச்சனை. கடைசியாக இந்த சம்பவங்களை நீங்கள் வாசித்த நாள், சங்கீதம் வாசிச்சுன்னா நாங்களே உங்களுக்கு பைபிள் ஸ்டடியில சங்கீதம் வாசிச்சு காட்டுறோம், அதனால சங்கீதம் நீங்க எப்படியும் வாசிச்சிருப்பீங்க. மத்தையில இருந்து வெளிப்படுத்தல் வாசிக்காமல் அதுக்கு முன்னுக்கு நிற்கிறார்களும் அனைவர் இருக்கிறார்கள். என்ன வெளிப்படுத்தல் வாசிச்சா வேர்க்குது பாருங்க உடம்பெல்லாம், அதனால வெளிப்படுத்தலுக்கு நாங்க போக மாட்டோம். மத்தே இதுல தொடங்குவோம், பிறந்தார் இயேசு பிறந்தார் என்று சொல்லிவிட்டு சபைக்கு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எழுகிற நிறுவனங்கள்ல வந்து விட்டு நின்று விடுவோம், அவ்வளவுதான், வெளிப்படுத்தல் வேணாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு தெரியுமா, இன்னாகமத்தில் மீரியாம் என்ற சகோதரி மோசேயுடைய காரியத்தில் துணிந்தது, அதை நான் வரைக்கதான் வரைக்கே இல்லை, இங்க வந்துதான் தட்டி இருந்து பார்த்தேன். இந்த சம்பவம் அதுக்கு சேர்க்கலாமா ஆண்டவரே, அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன், ஆனால் அந்த மீரியாவுக்கு அந்த அறிவில்லாமல் போய்விட்டது, அதனால கத்தறங்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இங்கே தாவீதுக்கு அந்த அறிவு இருந்தபடியினால் ஆண்டவர் மேலே இருந்து சொல்லியிருப்பார், இவன் தாயா என் மகன், நான் கொடுத்தும் அவன் சொல்லித்தான் என் கத்தருக்கு என் தேவனுக்கு பிரியமில்ல, நான் மாட்டேன், இவன் தான் என் மகன். இந்த இருதயம் முதல்ல எனக்கு வேணும். இந்த இருதயம் இருந்தாப்பா அநேக ராஜ்யத்தை கைப்பற்றி விடலாம், யுத்தமே இல்லாம. இந்த இருதயம் இருந்தால் கத்தர் நம் பட்சத்தில் இருப்பதை எவரும் தடுக்க முடியாது. கத்தரின் பட்சத்திலே நடந்து செல்வதை எவரும் திருப்பி வாசிங்க, கவனிங்க.
தாவீது அபிஷேக பாட்டு, அவரை கொல்லாதே, கத்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான்.
கத்தர் அபிஷேகம் பண்ணினவனுடைய மேல கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறது யார்? இது அடுத்த பிரச்சனை இல்லையா? கொல்றது ஓகே. தாவீது ராஜா யுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவன். தாவீது ராஜா ஆண்டவருடைய ஆசரிப்பு தேவாலயத்தை கட்ட முடியாம போனதுக்கு அவனுடைய யுத்த காரணங்கள், அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட கைகள் என்று சொல்லி ஆண்டவர் அதை நிறுத்த, அது அடுத்த பிரச்சனை. அது ஆண்டவருடைய செயல்பாட்டுகளில் இருக்கிற காரியங்கள். அநேக கொலைகளை செய்திருக்கலாம் அவன், அநேகரை வெட்டி விழித்து இருக்கலாம். ஆனால் இங்கே அவன் சொல்றான், கத்தர் அபிஷேகம் பண்ணுவன் மனசில் கை போட என்னால முடியாது. யுத்தத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறார், யுத்தம் பண்றேன் ஓகேவா, ஆனா கத்தர் அபிஷேகம் பண்ணுவான்னு முன்னுக்கு அதை நான் செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு போனாலும் பரவாயில்லை. அவன் சொல்லுகிற பின்னணி வார்த்தைகள் இன்னும் ரம்யமாக இருக்கிறது இல்லையா? வாசிங்க தொடர்ந்து. ஹல்லேலூயா.
இன்னும் தாவீது, கத்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய, நான் என் கையை கத்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் போடாத படிக்கு கத்தர் என்னை காக்க கடவர் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
தாவீது ராஜா போனவனை பிடிச்சி நீ குத்திட்டு வாண்டா சொல்லிருக்கலாம். யாரு பக்கத்துல போனவங்க? தாவீது ராஜா இரவுல போனா அவனோட பிடிமை ஆளுவர் போயிருப்பாங்க இல்லையா? ஒருத்தன் தான் பிடிச்சி வச்சு எழுதி இருக்குது, பின்னிக்கவன் எனக்கு தெரியாது. ஆனா தாவீது ராஜா நான் கை போட மாட்டேன், நீ போடு வழங்குறதா. இன்னைக்கு நாம் செய்யாதது மற்றவர்களை செய்ய வைக்கிறதும் பாவம் என்பது அநேகருக்கு தெரியாது, அநேகருக்கு புரிகிறது இல்லை. இந்த ஜெயமன்ல சட்டமே இருக்குதுன்னு தெரியுமா? நான் ஒரு பிள்ளையை செய்வதற்கு உடந்தியாக இருந்தா நானும் குற்றவாளி, அதுக்கும் தெரியாது நமக்கு இல்லையா? இங்க தாவீது இந்த விளையாட்டுக்கு தாவீது சொல்லல, இங்க பாரு, நிறுத்து நிறுத்து நிறுத்து, நான் வரல, நீ போய் செய்துட்டு வா, ஆர்டர் கொடுக்கவே இல்லையா? ஆனா தாவீதுடைய எண்ணம் எனக்கு இந்த வசனத்துல என்ன ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? கத்தர் ஏதாவது செய்யட்டுக்க அந்த மனுஷனை. அந்த வசனத்தை மாத்திரம் திருப்பி வாசிங்க, அடுத்த வசனத்தை.
கத்தர் அவரை அடித்து,
கத்தர் அவரை அடிக்கிறேன்னு சொன்னா அடிக்கடிக்கும்,
அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து,
அல்லா விட்டால் வயசு போய் 99 வயது 100 வயதுல தள்ளாடி விழுந்தா அது அவர் இருக்கட்டும்,
அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய,
யுத்தத்துல போய் யாராவது குத்தி விழத்துக்கும் அதுக்கும் பரவாயில்லை.
நான் என் கையை கத்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் போடாத படிக்கு,
நான் என்னுடைய கையை கத்தர் அபிஷேகம் பண்ணுடைய மனுஷனுக்கு மேல போட மாட்டேன். ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு இந்த பயம் இருக்கணும். ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். ஐயா, அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அல்லவா? அவன் குற்றவாளிதான், அவன் தேவனால் தள்ளப்படுகிற ஒரு மனுஷன் தான். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் தங்கி இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் ஊட்டப்பட்டிருக்கிறது. என்ன இருதயம் ஐயா இது? இந்த இருதயம் எனக்கு இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கும்? உங்கள் எல்லாருக்கும் இந்த இருதயம் இருந்திருந்தால் நாங்கள் இன்றைக்கு ஆராதனையில் 2வது வானத்துக்கு போயிருப்போம். சம்மன் போயிட்டு தம்மன் வந்து விழுந்திருப்பீர்கள். இந்த இருதயம் நமக்கு இருந்தால் இல்லையா? தாவீது ராஜா சொல்கிறார், பின்பு தாவீது கத்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தம் பண்ணுகிறதற்கு போய் மாலட்டுக்கும். எத்தனை வருஷ காலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஓடி வருகிறோம். இப்படி வசனங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி இருக்கிறோமா? இப்படி இந்த வார்த்தைகளை எடுத்து வச்சு தேவன் அடிச்சு தேவன் பாக்கட்டுக்குமாப்பா, யுத்தம் என்னுடையதே கிடையாது, தேவன் நடத்திட்டுக்கும், அவருக்கு விருப்பமானது செய்யட்டுக்கும். இதுக்கு மேலான ஆச்சரியமான இன்னும் ஒரு சம்பவம் இருக்கு. கத்தருக்குள்ளே நம்பரை நான் சீக்கிரத்தில் பார்ப்பேன் என்று சொல்லி தேவன் ஏதாவது பண்ணட்டுமா, நான் வரமாட்டேன் அபிஷேகம், நான் வரமாட்டேன் இருக்கு. ஆண்டவர் வயது செல்லட்டுக்கும், அவன் மறிச்சு போகட்டுக்குமா, நான் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய வந்தவன், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒருத்தன், நான் ஆடுகளை மேய்த்திருந்தாலும் என் தேவனுக்கு பாட்டு பாடின ஒரு மனுஷன் ஐயா. நான் ராஜாவான பொழுது தேவனை பாட வரல, நான் ஆடு மேய்க்கிற பொழுது பாட வந்த மனுஷன். எனக்கு ராகம் தெரிந்து நான் பாட வரல, நான் ஆடுகளோடு இருந்து பாடிய மனுஷன். அதனால் என் தேவனை நான் நன்கு அறிந்திருக்கிறேன், அதனால நான் தேவனை நன்கு அறிந்திருக்கிறேன். அந்த இருதயம் உனக்கும் எனக்கும் வேண்டுமே ஐயா. தொடர்ந்து வாசிங்க.
நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டோர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக் கொண்டு போவோம் என்றான்.
என்ன தெரியுமா ஜெபம் பண்றான்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணனுக்கு மேல கை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. இது ஜெபம், இது இருதயம், இது தேவ மனுஷன். என்னை அவர் காப்பாராக. நான் எனக்கு அதிகாரம் இருக்கிறது ஐயா, எனக்கு கொடுத்து விட்டார் சத்துருவே, என் கையில கொடுத்து விட்டார். ஆனாலும் நான் அதில் கை போட விரும்பவில்லை, என் ஆண்டவர் என்னை காப்பாராக. இந்த வண்ணத்தில் நாம் எத்தனை தடவை நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்டியிருக்கிறோம், இந்த வண்ணத்தில் நாம் எத்தனை தடவை நம்முடைய வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறோம் ஐயா. தாவீது படித்த சங்கீதங்களை வைத்து முழக்கி பாடுகிறோம் பாட்டுக்கு, ஆனால் தாவீதுனுடைய ஒரு சுபாவமும் நம்மிடத்தில் இல்லை. தாவீதுனுடைய சங்கீதங்களை வைத்து நாலா முளைகளிலும் மனுஷர்கள் பாட்டுக்களை இயற்றி முழக்குகிறார்கள், ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஆவி நமக்குள்ள இல்லையே. தேவன் அவனை பின்பற்றிய விதமாக நாம் பின்பற்றுவதில்லையே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்னை பின்பற்றுங்கப்பா, என்னை பின்பற்றுங்க, என்னை பின்பற்றுங்க, என்னை பின்பற்றுங்க, நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுறேன்ப்பா. தாவீது ராஜா தேவனுக்கு பயந்த வண்ணமாய் நீ நானும் பயப்படுகிறோமா? 2 சாமுவேல் 16:5
தாவீது ராஜா பகீரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வந்தத்தான் ஆகிய கேராவின் குமாரனியா சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுலின் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான்.
இங்கேயும் தாவீதுக்கு அசிஸ்டன்ட், எங்கேயுமே ஒரு அசிஸ்டன்ட் இருந்துட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த நாய் என் ராஜாவை, ராஜாவை குறித்த அறிவு காணாது பாருங்க. அது சொல்றது, அந்த நாய் என் ராஜாவை இப்படி பேசுவது என்ன? முதல்ல ஒருத்தர் இருந்தாரு, அவர் இருந்துச்சுன்னா ஒரு குத்தா, ரெண்டு குத்தா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த சொல்றாரு, இந்த நாய் என் ராஜாவை இப்படி பேசுவது என்ன? அதான் நான் தாவீதோட இருந்ததெல்லாம் சும்மா ஆக்கள் கிடையாது, எல்லாம் தொடர்ந்து வாசிங்க. போயில, சரியான கருத்துக்கு நான் போயில, வாசிங்க.
அதற்கு ராஜா, சிரியாவின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீத சூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்
என்றான். இதுல தாவீது ராஜா என்ன சொல்ற தெரியுமா? அவன் என்னை தூசிக்கட்டுக்கும், விரும்பி தூசிக்க சொல்ற முதலாளி இவர் தான், எனக்கு தெரிஞ்சாள் இல்லையா. தாவீது ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் என்னை தூசிக்கட்டுக்கும். மை காட், என்ன என்ன மனுஷன் அப்பா, தேவ மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா, அவன் என்னை தூசி கட்டும். இந்த நாள் மனுஷர்கள் என்ன சொல்றான் தெரியுமா, அவன் என்னை தூசிக்க கூடாது. அந்த நாள் மனுஷன் என்ன சொல்றான், அவன் என்னை தூசி கட்டும். ஏன் வாசிங்க,
தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார்.
கர்த்தர் அவனுக்கு சொன்னார், வாசிங்க,
ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார்.
அவன் தூசிக்கிறதை நான் கேட்கறதுக்கு என்னால முடியாது, அவன் நல்லாய் தூசிக்கட்டு. அதை விட அந்த மனுஷன் சிந்தித்த விதம் அடுத்தடுத்த வசனங்களே இன்னும் ரம்யமாக இருக்கிறது. எனக்கு அதுதான் பிடிச்சு கொண்டது பாருங்க, எனக்கு அதான் பிடிச்சு கொண்டது. தாவீது ராஜாவை போகிற பொழுது ஒருத்தர் நின்று சவுளுடைய ஆள் வந்து கத்துற தூசிக்கிறான், மண்ணள்ளி போடுறான், என்னெல்லாம் சொல்லி தூசித்தாரோ எனக்கு தெரியல. ரத்த பிரியனே, ரத்தத்தை குடிக்கிறாயா என்று சொல்லி எல்லாம் பேசுறான் 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 ஒரு தேவன். அதோட பார்த்தா தாவீதோட முழு பலசாலிகளும் வந்துட்டு இருக்கிறாங்க. தாவீது கிடைக்கின்றா அவன் தலை தடக்கன் இருக்கும், ஆனா அவங்க போறாங்க எல்லாரும் ஒன்றுக்கு பின்னாலே எல்லாம். அப்ப போனவர்களுக்கு தாங்க முடியல, யாருக்கு, போன சீசர்களுக்கு, யாரு, தாவீதோட போனவர்களுக்கு தாங்க முடியல. வலிக்கிட்டார், அடிக்கடி இப்படி வலிக்கிறவர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பார்கள். ரோம விட்டு வழிய வந்துட்டார். இவன் ராஜாவை குறித்து பேசுகிறதுக்கு இவன் யார், இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, இவனுக்கு அது இருக்கா இது இருக்கா, இவன் ராஜாவா இல்லையா, இவன் தீர்க்கதரிசியா இல்லையா, இவன் தேவ பிள்ளையா இல்லையா, ஏதோ எல்லாம் சொல்லி கிளி காய்ச்சி போட்டு இப்பவே விஷயத்தை முடிக்கிறேன். தாவீது என்ன சொன்ன தெரியுமா, அது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறான், அவன் பேசட்டு. ஆச்சரியம், அவன் பேச என்ன ரத்த பிரியன் பேசு நீ நல்ல. எத்தனை பேர் இப்படி பின்பற்றுறீங்க வேத வசனத்தை, இப்படி யார் பின்பற்றுறீங்க, அவன் பேசட்டு, அவன் பேசட்டு, என்ன நல்லா பேசட்டு, என்ன பேசட்டு. ஏன்
அதிகம் செய்வான், அதிகமாய் செய்வான், அவன் தூசி கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை விட்டிருக்கிறார்.
12வது வசனம் மிகவும் நல்ல வாசிங்க, தயவு செய்தல வடிவா கேளுங்க, வடிவா கேளுங்க, வாசிங்க.
ஒருவேளை கர்த்தரின் சிறுமியை பார்த்து,
ஒருவேளை கர்த்தரின் சிறுமியை பார்த்து,
இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக,
அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக
எனக்கு நன்மையை சரி கட்டுவார்,
எனக்கு நன்மையை செய்வாரையா. இது தேவ மனுஷனுடைய இருதயம், இது கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுடைய இருதயம், இது கர்த்தரை நம்புகிறவனுடைய இருதயம், இது கர்த்தரை தேடுகிறவனுடைய இருதயம். தாவீது ராஜாவை விட்டு பாட்டோ பாட்டு பாட்டோ பாட்டு, இந்த தோசை தொடங்கி அந்த தோசை தொடங்கி, அந்த தோசையிலிருந்து இந்த திசை வரைக்கும் பாட்டோ பாட்டு. ஆனா தாவீது ராஜாவை அவனுடைய இருதயத்தை புரிந்தீங்களா, புரிந்தீங்களா, எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா, இந்த சிறுமியை அவர் பார்த்து எனக்கு அவர் நன்மை செய்யட்டுமே, என்ன அவர் ஆசீர்வதிக்க. இந்த இருதயமும் இந்த ஆவியும் உங்களை பற்றி கொள்வதாக, இந்த இருதயமும் இந்த ஆவியும் எனக்கு வேணும் ஆண்டவர். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவாராக. என்னய்யா, என்ன மனுஷனப்பா, என்ன மனுஷன், அவன் அவ்வளவு பலசாலிகளோடு இருந்து அவன் சொல்லுகிற வார்த்தை இது. எனக்கு ஒரு பலசாலியுமே கிடையாது, நான் சொல்லுகிற வார்த்தைகளோ தேவனாலேயே தாங்க முடியாம இருக்கிறது. அவனை சுற்றி வர அவன் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, அங்கால பார்த்தா ஒருத்தன் தூத்திக்கிட்டே போறான், தூத்திக்கிட்டே போறான், நீ அது நீ இது நீ அது நீ இது நீ அது நீ இது அவன் சொல்றான். கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், இதை பார்க்கிறார் ஒருத்தர். அவனுக்கு அதுக்கு மேலால இருந்தது என்ன தெரியுமா, அவர் பார்த்து இத எனக்கு நன்மை செய்யட்டு, என்னை ஆசீர்வதிக்கட்டு. இன்னைக்கு நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நல்லது இல்லாவிட்ட ஆசீர்வாதம் நடக்கிற பொழுதுதான் கத்திரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும், நம் வாழ்க்கையிலே சோதனைகளையும் வேதனைகளையும் வருகிற பொழுது கத்தர் உருளா போய்விட்டார் என்று சொல்லியும் நான் நினைத்துக் கொள்ளுகிறோம். அதனாலதான் அந்த அறிவு அந்த நேரங்களில் நமக்கு கிடைக்கிறது இல்ல. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சிறுமையிலையும் இந்த வேதனையிலையும் இந்த துக்கத்திலையும் என்னை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரே. அந்த அறிவு நமக்கு எப்பதான் வரப்போகுது? வளருகிறோம் வளருகிறோம், ஓடுகிறோம் ஓடுகிறோம், ஊழி செய்கிறோம் ஊழியம் செய்கிறோம், ஏதோ செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய மனுஷனும் வளருகிற மாதிரியே இல்லை. உங்க மாம்சம் தான் வயசு போகுது. ஆவிக்குரிய மனுஷன் சீக்கிரமா ஒரு காரியம் பார்க்கலாம், டைம் போயிட்டு இல்லையா, சீக்கிரமா அவர் வந்து பார்ப்போம் இல்லையா. ரெண்டு சாமுவேல் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ரெண்டு சம்பவம் இருக்குது, பரவாயில்ல, அதை சீக்கிரமா பார்த்துடலாம். ரெண்டு சாமுவேல் 6வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க.
தேவனுடைய பட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தன்னுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான்.
இது எப்படி இருக்கிறாங்க பின்னுக்கு வசனங்கள் ஆரம்பிக்கும். இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பரிசுத்த பெட்டி குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இது வந்து அந்த வசனம் திருப்பி வாசிங்க, அந்த ரெண்டு வசனத்தை வாசிங்க. 12-13 வாசிங்க.
தேவனுடைய பட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார்.
கர்த்தருடைய பெட்டி அந்த மனுஷன் வீட்டில் வைக்கப்பட்டதுனால அந்த மனுஷனை தேவன் என்ன செய்தார் தெரியுமா? பலபலன் ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டார். பலபலன் ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டார். இதை கேட்ட தாவீது அந்த பெட்டியை திருப்ப கொன்ற வேண்டும் என்று சொல்லி போய் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொன்ற. இதுல அநேக அருமையான சம்பவங்கள் நடக்கிறது. ஊஷாவை அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஊஷாவை கத்தரடிச்ச சம்பவம் எல்லாம் எனக்கு இன்னைக்கு வாசித்தேன். இது இதுக்கு முதல்ல இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம், அந்த சம்பவம் எல்லாம் வாசிச்சேன். ஏன் தெரியுமா? அருமையாக இருக்கிறது இல்லையா? கத்தர் கிரிய செய்த விதங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு நாம் அநேக காரியங்களே துணிந்து விட்டோம். கவலைக்குரிய காரியங்கள், அநேக காரியங்களை நாம் துணிந்து செயல்படுகிறோம். மை காட், கர்த்தருடைய பெட்டி ஒரு மனுஷன் வீட்டில் இருந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானா? என்ன ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு ஆராதனை, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை சார்ந்த காரியங்கள் எல்லாம் உன் வீட்டில் வச்சிருந்தா கர்த்தரை சோத்திரி. சட்டி பான முட்டி எல்லாம் சேச்சில் இருக்குதா வீட்டில் கொண்டு வச்சு, நல்லா வச்சு, நல்ல இடத்துல வச்சு, அலுமாரியில் வச்சு பூட்டி வச்சுக்கோள். கர்த்தருடைய காரியம் அது, கர்த்தருக்குரியவைகள் அவைகள். எது கொண்டும் அதுக்குரிய மரியாதையும் அதுக்குரிய கனமும் அங்கு இருக்கல். தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? நான் அதை எவ்வளவு உண்மையோடு அதை வைத்திருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். நினைக்கிறேன் இந்த மனுஷன் அதை பார்த்து பார்த்து பயந்து 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 கொண்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பயத்தை பார்த்த கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்திருப்பார். விளங்குறதா? சோ தொடர்ந்து வாசிங்க.
கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் ஆறு தப்படி நடந்த போது மாடுகளையும் கொடுத்து ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீரமாய் சந்தோஷத்தோடு எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாக மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள்.
இதுல சம்பவம் நடக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த பெட்டி தாவீது ஊருக்குள்ளே வருகிறதை கண்ட தாவீதுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு என்ன நடந்தது தெரியுமா? என்ன மாதிரி ஆடினானோ எனக்கு தெரியாது, அவன் ஆடுகிறத கர்த்தர் ரசித்தார். இன்றைக்கு நாம் தேவனுக்கு முன்பாக தேவனை துதிக்கிறதை கர்த்தர் ரசிக்க வேண்டும். அவர் அதை பார்த்து அங்கீகரிக்க வேண்டும். நாம் பாடுகிறது, நாம் கைதட்டுகிறது, நாம் கையுயர்த்துகிறது, நாம் அசைகிறது எல்லாவற்றையும் அவர் பார்த்து அதை அவர் ரசிக்க வேண்டும். விளங்குறதா? ஏன் என்று சொன்னால் நாம் நிற்கிறது எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ராஜா கர்த்தருடைய பரிசுத்த பெட்டிக்கு முன்பாக அவன் ராஜா என்பதையும் மறந்து விட்டான். இன்னைக்கு நாங்கள் நாங்கள் என்பதை மறப்பதல்ல, நாங்கள் யார் என்பதை மறப்பதல்ல, அதை மறவாமல் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆராதனை செய்கிறோம். நாங்கள் யார் என்பதை அந்த நேரத்தில் மறந்து விடுகிறதில்லை. சில வேளைகளில் ஆராதிக்கிற பொழுது கல்லு மாதிரி நின்று ஆராதிப்போம். அதுக்கும் ஆராதனை என்றுகிறார்கள். பாடுகிறவர்கள் ஆடி அசைந்து பாடுகிறார்கள், அதுக்கும் ஆராதனை என்று. இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அநேகருக்கு ஆவியில நிறைந்து ஆராதிக்க தெரியாது. இன்னைக்கு அநேகருக்கு ஆவியில நிறைந்து ஆராதிக்க தெரியாது. எமோஷனலாக ஆராதிக்கிறதை அநேகர் கற்றுக்கொண்டார்கள், உணர்ச்சி பூர்வமாக ஆராதிப்பதை அநேகர் கற்றுக்கொண்டார்கள், ஆனால் ஆவியில் நிறைந்து ஆராதிப்பதை கற்றுக்கொள்ளவில்லை. விளங்குறதா? ஆகையினாலே கர்த்தருடைய பரிசுத்த பெட்டிக்கு முன்பதாக அவன் தன்னை மறந்து தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் என்பதை மறந்து விடாதீங்க. இன்னைக்கு கை உயர்த்தாமல் ஆராதிச்சு நீங்க இருந்தீங்கன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆறாவது இன்றைக்கு முழு ஆராதனை ஒரு காலம் கை உயர்த்த இல்லையா? நீ என்ன ஆராதனை செய்கிறான்னு சொல்லி எனக்கு நீ கட்டுத்தா. ஒரு காலமே கையை தட்டாமல் ஆராதிக்கிறாயா? அதையும் எனக்கு எப்படி என்று கட்டுத்தா? உன் இருதயம் தேவ சமூகத்தில் ஊட்டப்படாமல் ஆராதிக்கிறாயா? அதையும் எனக்கு கட்டுத்தா? வேதம் எனக்கு அப்படி ஒன்று கட்டுத்தரவில்லை. நேற்று பார்த்தோம், மோசையுள்ள கைத்தாளத்தோடு ஆராதிங்கன்னு, நல்லா கைதட்டி ஆராதிங்கப்பா. அதுக்காக ஜெபமே பண்ண வேண்டி இருக்குது. இந்த காலத்தில் தேவன் அழைத்தது எதுக்கு? மனிதன் துதிப்பதற்கு அழைத்தாராம். இன்றைக்கு மனிதன் துதிக்கணும் சொல்லி ஜெபம் பண்ற காலம். தாவீது ராஜா 150 சங்கீதங்களையும் எழுதி இந்த காலகட்டத்திலே அந்த சங்கீதத்திலிருந்து அநேக பாட்டுகள் உருவாகுகிறது. அநேகரை பாடுகிறார்கள், அநேகரை துதிக்க. நல்ல பெரிய மனுஷன் பாருங்க. இன்றைக்கு இந்த சங்கீத புத்தகம் இல்லைன்னு அநேகர் இன்றைக்கு கற்பனையில என்னெல்லாம் எழுதியிருப்பாங்களோ எனக்கு தெரியாது. பாட்டு எழுதுறேன்னு சொல்லி என்னத்தையும் எழுதி வச்சு இன்னைக்கு சபைகளில் பாடியிருப்பாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நல்லது, கர்த்தருடைய கிருபை சங்கீதங்கள் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டா இன்னைக்கு அவனவன் தான் தான் சங்கீதம் எழுதியிருப்பான். எழுதி இன்றைக்கு பாட்டா வருதா இல்லாட்டி என்னவா வருதா தெரியும், அதில் சிக்கிக்கொள்ளுறது ஒரு பக்க கூட்டத்தில். அதை கண்டு ஒருவர் நகைத்தார். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா ஒரு ஆள் இங்கே இருந்தார், விழுந்து படுத்து படுத்து ஆராதிப்பார். அந்த மனுஷன் ஆராயத்தில் எந்த தப்புமே இல்லை. அநேகருக்கு அது ஒரு மாதிரி இருந்தது அந்த நாட்கள்ல. அதே இதுதான் இந்த சவுலுடைய மாளிகை இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது இல்லையா? இஸ்ரவேலின் ராஜா அவர் யாரு? அவர் அப்படி இருக்கலாமா இல்லையே? இன்னைக்கு அநேகரோடு எப்படி ஆண்டவர் பேசுறாருன்றது எனக்கு கேள்வி. ஆராதிக்கிறதே கிடையாது, மும்மண்ணு இருப்பார்கள், ஆனால் கர்த்தர் பேசுகிறார்கள். ஆனா வேதம் சொல்றது நீ ஆராதி. கத்தரை மிகப்பெரிய காரியம் இதுதான். லூசிபர் விழுந்தது காரணமே இங்கதான் இருக்குது. அவன் பெரிய காரியத்தை செய்து அவன் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டமே உருவாக்கப்பட்டது எதுக்கு? ஆராதனைக்கு. ஆகவே நீ அந்த இடத்துல இருக்கணும். கத்தருக்கு ஆராதனை செய்வதற்கென்று இருந்தவன் அவன் என்ன செய்தான்? ஆராதனைக்கு பாத்திரமாடாங்க மாறுத்தறீங்கன்னு அவன் விழுந்தது அது அவனோட போகட்டுக்கு. ஆனால் நீயும் நானும் அழைக்கப்பட்டது எதற்கு? கத்தரை ஆராதிப்பதற்கு. ஆராதிக்காம இருந்து கொண்டு கத்தர் பேசினார் என்றது என்னட்ட வராதிங்க. பைபிள் வசனத்தையும் கொண்டு வராதீங்க. விளங்குறதா? கரங்களை உயர்த்தி ஆராதிங்க, ஆடி பாடி கரங்களை தட்டி ஆராதிங்க. நீங்க ஆராதிக்காம இருந்தது உங்க பிள்ளைகளை ஆராதிக்க சொல்லி நீங்க சொல்லாதீங்க. விளங்குறதா? கத்தரை துதிப்பதற்கு எந்த இடத்திலையும் வெட்கப்படாமல் இருப்பவன் தான் தேவ மனுஷன். தாவீது ராஜா கத்தருடைய பெட்டிக்கு முன்னாக விடு என்னை. தேவனுடைய பரிசுத்த பெட்டி வந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊட்டப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. தேவனுடைய மேகமங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. தேவ வார்த்தைகளை நீ நடத்தி கொண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நானும் அழைக்கப்பட்டது எதுக்கு? எதுக்கப்பா? கத்தரை ஆராதனை செய்ய. பழைய ஏற்பாட்டில் ஆச்சரியமான பலிகளை செலுத்தி அவர்கள் வெளியே வருகிற பொழுது மேகம் வந்து இறங்குகிறது. ஒருவர் நிக்க முடியாத அளவுக்கு மேகம் வந்து அசைத்து போட்டது. இன்னைக்கு இன்னைக்கு கத்தரை ஆராதிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. கத்தரை ஆராதிப்பதற்கு சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கிறது. கத்தரை ஆராதிப்பது எப்படின்னு சொல்லி சொல்லி விளங்கப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதற்கு ஜெபம் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆனால் தாவீதோ தேவனுடைய பரிசுத்த பெட்டிக்கு முன்பதாக நன்றி ஆடினா ஒரு ஆட்டம், அதை தேவன் அங்கீகரித்தார். நீ செய்கிற எந்த காரியத்தையும் கத்தர் அங்கீகரித்தால் மேன்மையானது. கத்தர் அங்கீகரிக்க வேண்டும். நீ செய்கிற துதி கத்தர் அங்கீகரிக்க வேண்டும். நான் பாடுகிற பாட்டு கத்தர் அங்கீகரிக்க வேண்டும். நான் கயன்களை தட்டினால் கத்தர் அங்கீகரிக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு முன்பாக ஆடினால் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். இன்றைக்கு ஜனங்கள் நம்முடைய ஆட்டத்தையும் பாட்டத்தையும் அங்கீகரிக்கிறார்கள். கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றார்? கர்த்தர் கர்த்தரை ஆடி ஆராதிப்பது தவறு கிடையாது, ஆனால் எப்படி ஆடுகிறோம் என்பது இதுதான் காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக எப்படி நின்று ஆராதிக்கிறோம் என்பதுதான் கருத்து இருக்கிறது இல்லையா? இந்த மனுஷன் என்ன செய்ய, கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஊற்றிவிட்டான். இன்னைக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக தாவீது ஆடினான் சொல்லி கூத்தடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, ஆனால் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய மனுஷனாகிய தாவீதுக்குள்ளே இருந்த எந்த சுபாவமும் கிடையாது, எந்த சுபாவமும் கிடையாது. ஆனால் ஒரு காரியம், தாவீது ஆடினான். மிச்சம் செய்த காரியம் எல்லாம் நீ செய்கிறாயா? முதலாவது லூசிபரிடத்தில் ஆண்டவர் துதியை கொடுத்தார், பறி போயிட்டது. ரெண்டாவது உன்னிடத்தில் என்னிடத்திலும் கொடுத்த, இதுவும் பறி போச்சுதோ. கடைசியில் என்ன நடக்குதோ எனக்கு தெரியாது. துதி என்பது நீ நினைக்கிறது கிடையாது, அது தேவ ஆவி நான் நடத்தப்படுகிறது. இன்றைக்கு ஆராதனைகளில் பாட்டுகள் ரம்மியமாக இருக்கிறது, ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவுக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஆராதனைகளில் பாட்டுகள் விதம் விதமாக, டியூன், மியூசிக் எல்லாமே இருக்கிறது, ஆனால் கைதட்டு தெரியல. வேதத்தில் ஓசையுள்ள கைத்தாளத்தை போடுன்னு சொல்லி எழுதியும் உங்களுக்கு தெரியுமா? நான் ஆரம்பத்தில் தமரின் அடிக்கிறதுக்கு தான் நான் என்னுடைய ஊழியம். அதுக்கு முதல்ல நான் வாங்கல அடிக்கி கதறி அடிக்கின்ற பல காரியம். எனக்கு தமரின் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து கற்றுத்தந்தார். எப்படி தெரியுமா? முதல்ல கை வந்து ஒரே டோனிலே தட்ட வேண்டுமா? அழப்பா, நான் வந்தது டமரின் பலகிறதற்கு. அவர் எனக்கு பழகி தந்தது என்ன தெரியுமா? அவர் ஒரு ஆராதனை வீரன். இந்த ஜெர்மனியில ஆராதனையை கத்தருக்குள்ளே கட்டி எழுப்புவதற்கு அந்த மனுஷனும் ஒரு காரணசாலி. நடந்தவைகளே அவைகளை சொல்லியே ஆக வேண்டும். எந்த மனுஷனாக இருந்தாலும் நல்லது செய்தால் நல்லதுதான். அந்த மனுஷன் எனக்கு கற்றுத்தந்தது என்ன தெரியுமா? கைதட்டு. எப்படி கற்று? ஒரே மாதிரி சத்தம் வரணும். கைதட்டு, ஒரே மாதிரி சத்தம் வரணும். இங்க சத்தமே வருது இல்லையாப்பா. எனக்கு அவர் பழகி தந்தார், நான் மறக்கவே இல்லை இன்று வரைக்கும். அதுக்கப்புறம்தான் டமரின் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி கற்றுத்தந்தார். எதையும் கற்றுக்கொள்ளாமல் பழகாமல் அடிக்க முடியாதப்பா. வழங்குறதா? எனக்கு அப்படித்தான் கற்றுத்தந்தாங்க இல்லையா? ஹல்லேலூயா. ஆகையினாலே தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆடினான், துள்ளினான். கர்த்தர் மனமகிழ்ந்தார். நீ எதை செய்தாலும் கர்த்தர் மனமகிழ்ந்தார், கர்த்தர் அதை அங்கீகரித்தார், கர்த்தர் அதிலே மகிமைப்பட்டார். போதும், போதும். நான் முடிச்சிடுறேன். கடைசியாக தாவீது ராஜா என்ன தெரியுமா சொன்னார்? எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தருக்குள்ளே நடந்து வந்த மனுஷன் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? என் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். முடிவு என்ன தெரியுமா சொன்னார்? என் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? என் கர்த்தர் என் மேய்ப்பரப்பா, தேவன் என் மேய்ப்பர். தாவீதுக்குள்ளே இவ்வளவு நல்ல சுபாவங்கள், ஒரு ராஜா, அதுக்கு மேலாக அவன் ஒரு ராஜா, ஒரு மனுஷன் கிடையாது, ஏதோ ஒரு விசுவாசி கிடையாது, அவன் ஒரு ராஜா. அவனுக்குள்ள இருந்த இருதயம் இருக்கு பாருங்க. ஒரு ராஜாவிடத்துல இந்த இருதயம் இருந்தால் கர்த்தருடைய செய்கைதான் பாது, அது கர்த்தருடைய செய்கைதான். ஒரு ராஜாவிடத்துல இந்த இருதயம் இருக்க முடியுமா? ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க முடியாது. அந்த மனுஷனுக்குள்ளே அவன் தேவனை போற்றி பாடின ஒரு மனுஷன், 180 சங்கீதங்களை எழுதுவதற்கு பங்கு பெற்ற ஒரு மனுஷன், அநேக சேர்ந்து எழுதியிருந்தால் தாவீதின் புத்தகத்திலே அவங்க போடப்பட்டிருக்கிறது சங்கீதம். அவன் எழுதலே கடைசியில் முடிச்சா என்ன தெரியுமா? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. இந்த வசனத்தை எழுதியும் நமக்கு அதில் இந்த தாய்ப்பரியம் புரியுது இல்லையே. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எத்தனை பேருக்கு சுவாசம் இருக்குது? பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு அநேகர் மறித்து விட்டார்கள். வேதம் என்ன சொல்றது? மரணத்தில் இறங்கினவர்கள் கர்த்தரை துதியார்கள். செத்து போயிட்ட, அவ்வளவுதான். இல்ல பிரதர், தொட்டு பாருங்க, புல்ஸ் அடிக்குது. புல்ஸ் அடிக்கிறேன்னு சொல்லி எனக்கும் தெரியும், உள்ளுக்கு இருக்கிற புல்ஸ் நின்று போயிட்டியா? உள்ளுக்கு இருக்கிற புல்ஸ் நின்று போயிட்டது. வெளியில அடிக்குது, எனக்கும் கேக்குது, ஆனா உள்ளுக்கு இருந்தது செத்து போயிட்டது. ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, தேவனை துதிப்பதாக, ஆண்டவரை துதிப்பதாக. ஹாலலூயா, ஹாலலூயா. தேவனை ஒரு சில நாம நன்றி செலுத்துவோமா? ஹாலலூயா, எழுந்திருங்க. ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ஏகமாய் துதிக்கும் போதே இறங்கின மேகமே ஆலயம் முழுவதே மகிமையாய் நிரப்புங்க. தாவீதுனுடைய ஆவியங்களை பட்டி பிடிப்பதாக, தாவீதுனுடைய அந்த அந்த நல்ல இருதயம் எனக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுவதாக. ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே அவனுமை ஆராதித்தது போல அந்த ஆவி என்னை பட்டி பிடிப்பதாக. ஐயா, தாவீதின் இருதயத்தையும் அந்த தாவீதின் நல்ல ஆவியையும் எங்களுக்குள்ளே சிருஷ்டியும் ஐயா. அந்த மனுஷனை போல எந்த நாளிலையும் நாம் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. வேதனை உண்டாக்கும் வழி எனத்திலுண்டு சொல்லி ஆராய்ந்து பார்க்க அந்த இருதயத்தை எனக்கு தாருங்க. நசரி நான் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.